ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 114 பாடல் முதல் 115 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
களிம்பு அறுத்தான் எங்கள் கண்முதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, வலிங்கிற் பவழம் பதித்தான் பதியே. பவழம் பதித்தான் பதியே. இப்போ ஒரு எல்லாரும் படிக்கும் போது ஒரு ஆர்வம் வருது. திருமந்திரம் இவ்வளவு ஈஸியா இருக்கு, ஈஸி தானே? புரியுதா இல்லையா? படிக்கும் போதே உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப ஏன் இது போல நாள் புரியாம இருந்ததுன்னா, இதுவரைக்கும் நீங்க படிக்கலன்னு அர்த்தம். திருமந்திரம்னா ஏதோ பழைய நூல், பழைய காலத்து தமிழ்ல இருக்கும் போல இருக்கு, இதை படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் வேணும் போல இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் பயந்திருந்ததுனாலதான் நமக்கு கஷ்டமா தெரிஞ்சிருக்கு. இல்ல என்ன கஷ்டம்னு பாருங்க. களிம்பு அறுத்தான் யாரு? எங்கள். எங்கள்னா உங்கள்னு அர்த்தம். கண்ணுதல் நந்தி, நெற்றிக்கண் உடையவர் யாரு? நுதல்னா என்னது? நெற்றி. கண், நெற்றியிலே கண் உடையவன் யார்? இதுக்கெல்லாம் ஒரு புதிய டிக்ஷனரி வேணுமா? களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. சிவபெருமானுக்கு நந்தின்னு ஒரு பேர் உண்டு. நெற்றிக்கண் உடையவன் சிவபெருமான். களிம்பு அறுத்தான் அவனை தானே. அருக்கண் விழிப்பித்து எப்படி பார்த்திருக்காரு? ஒளியை, ஒளி காட்டி இருள் நீக்குதல். வெளிச்சம் வந்ததுன்னா இருட்டுக்கு வேலை இருக்கா? வேலை இல்லை. அப்ப ஞான கண் ஆகிய அந்த வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது ஆணவாங்க செயல்பாடு இல்லை, ஆணவம் அடங்கிவிடும். களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. களிம்பு அணுகாத கதிரொளி. சிவபெருமான்ட்ட களிம்பு வருமா? சிவபெருமான்ட்ட அவனா? சிவபெருமானுக்கு நின்மலன்னு ஒரு பேரு. நிமலா, நிறுத்தனே நிமலான்னு சொல்லுவோம். இப்போ அவனுக்கு பற்று பாசம் கிடையாது, ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது, எந்த குற்றங்களும் கிடையாது. எட்டு குணங்களை உடையவன் இல்லையா? அப்படியேப்பட்ட இறைவனுக்கு களிம்பு அணுகாத கதிரொளியை காட்டி அவன் தான் என்ன செய்யறான்? சுத்தமான ஒரு தூய்மையான கதிரொளினாங்க. சூரிய ஒளி செய்ய வேண்டாம், சிவபெருமானே ஞான ஒளியை காட்டி. ஒரு கதிர், சூரியனுடைய கதிர் இருட்டை போக்குவது போல சிவபெருமானினுடைய ஒளி உள்ளே இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கியது. சிவபெருமான் நேரா வந்துட்டார்னா அப்புறம் ஆணவம் கிடையாது. நாலன் செய்யும், நாலன் செய்யும் வினைதான் போலன் செய்யும் எம்மை நாடி வந்த நாலன் செய்யும் வினைதான் செய்யும் எம்மை நாடி வந்த போலன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலமும் சதங்கும் தந்தையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோண்டிட்டேனே. இறைவன் நேரா முன்னாடி வந்துட்டாருன்னா எல்லாம் தூள் தூளாயிடும் இல்லையா? இதே இன்னொரு பாட்டில் வரும். அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து. இறைவனுடைய முருகபெருமானுடைய அந்த திருவடி பட்டுச்சுன்னா இங்க கையெழு எழுத்து என்ன ஆகும்? இன்வெல்ட் ஆயிடும் இல்லையா? அதனால வந்து அந்த இறைவனை நேரடியா வரும் பொழுது அந்த நமக்கு அந்த எந்த விதமான வினைகளும் நமக்கு வர. கதிரொளி காட்டி பளிங்கிற் பவழம் பதித்தான் பதிய. நல்லா பாருங்க. பளிங்கு பவழம், பளிங்குன்னா தூய்மையான மனம்னு அர்த்தம். இறைவன் எங்கே இருக்கிறான்னா குற்றம் இல்லாத மனத்தில் இருக்கிறான், மாசு இல்லாத மனத்தில் இருக்கிறான். அதனாலதான் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அழுக்கு சேர விடாத பாத்துக்கணும். அது சேர வரும்போதே டக்குன்னு அங்கே கட் பண்ணி வெளியில இருந்துடணும். சேர விட்டுட்டு அப்புறம் நீக்க வேண்டாம். சேர வரும் பொழுதே, ஆனா சேர வர தெரியும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழுக்கு சேருதுன்னா அழுக்கு வரும் பொழுதே கட் பண்ணி தூக்கி இருந்துடணும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பின்னு அணுகிட்டு. பாக்கி எல்லாம் ஆரவாரத்தன்மைட்டார், பாக்கி எல்லாம் போலின்ட்டார், பாக்கியெல்லாம் பிராடுன்ட்டு. குற்றம் இல்லாத ஒரு மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் பலிங்கிங்கிறார். அதிலே பவளம் பதித்தல், திருவொருள் சக்தியை பதித்தல், மனத்துக்குள் பதித்தல். இப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்கலாம் இல்லையா? இறைவனோட இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது, என்ன ஆசை? இறைவன் வரணும், நேரடியா வரணும், அவர் வந்து பார்க்கணும், அவருடைய அருள் பார்வை நம்ம மேல படணும். அதுக்கு நம்மகிட்ட என்ன தகுதி வேணும்? என்ன பார்த்தது? முதல்ல சிவபூஜை, சிவனடியார் வழிபாடு, அப்புறம் திருக்கோயில் வழிபாடு, சிவாய நம்மங்கிற மந்திர உச்சரிப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சு தகுதி பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சு தகுதி இருந்ததுன்னா கொஞ்சம் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படும் போது மனம் இலகும். மனம் இலகும் பொழுது இறைவன் திருவடி பதியும். இப்ப நல்ல தங்கம்னு வச்சிங்களேன், தங்கத்தை எந்த அளவுக்கு உருக்குனாதான் வைரத்தை பதிக்க முடியும்? இப்ப உருகாத தங்கத்துல எப்படி வைரத்தை பதிப்பீங்க? யாராவது கோல்டு ஸ்மித் இருக்காங்களா? இந்த நகை வேலை செய்யறவங்க நகையை எந்த அளவுக்கு உருக்கி உருக்கி, ஒண்ணு இல்லை, நகை அந்த பவுனை எந்த அளவுக்கு உருக்குறீங்களோ அப்ப மெல்ட் ஆயிடுமா? அதில் என்ன பண்ணுவாரு? வைரத்தை பதிப்பார். அதே மாதிரி எந்த அளவுக்கு இறைவன் நினைவால் உள்ளம் உருகும் பொழுது இறைவனுடைய திருவடி பதியும். அதான் உள்ளத்தை உருக்கி, ஊரினை உருக்கி, உள்ளொளி பிரிக்கிற இந்த உள்ளொளிங்கிறது வந்து திருவுருள் சக்தி. ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு விளக்கம் வரும், ஒவ்வொரு கான்செப்டில் பேசுவோம். இப்போ சூரியனுடைய ஒளி ஊனக்கண்ணை திறக்கிறது, அருள் ஒளியாகிய சிவ ஒளி ஞானக்கண்ணை திறக்கிறது. அப்ப ஆல்ரெடி அந்த உயிரில வந்து ஞானம் இருக்கிறது. எல்லாருடைய உயிரிலும் ஞானம் இருக்கிறது. எல்லாருடைய உயிருக்கும் முக்தி பெறுவதற்குள்ள முழு தகுதி உண்டு. ஆனா அப்படி என்ன இருக்கு? அழுக்குகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஞான ஒளியாகிய அந்த சிவ ஒளி அந்த ஞான தீட்சி படுகின்ற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு அகல, ஞானம் உள்ளே அந்த ஆன்மா பிரகாசம் அடைகிறது. இப்ப ஆன்மா தகுதி பெறுகிறது. அப்ப ஆன்மா பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இறைவன் கொடுத்த அந்த உபதேசத்தை கொண்டு இறைவனை பிடிக்கணும். அவன் கொடுத்த அருளாலே, அவன் கொடுத்த ஞானத்தாலே அவன் அருளை அவன் தாளை பிடிக்க வேண்டும். இப்பதான் இந்த இடத்துல சொல்லணும், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வந்திருக்கோம். திருவொருள் கொடுத்தாச்சு. திருவொருள் என்ன பண்ணும்? கடவுள்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா? சூரியனை பார்க்கறதுக்கு சூரியனுடைய கதிர்களை கொண்டே சூரியனை பார்ப்பது போல இறைவன் கொடுத்த உபதேசமாகிய ஞான ஒளியை கொண்டு இறைவனை உள்ளே நாட வேண்டும். உள்ளே நாடி பார்த்தோம்னா அங்கே இறைவனை பார்க்கலாம், இறைவன் திருவடியை பார்க்கலாம். எல்லாரும் இப்போ இவ்வளோ பக்குவம் இருக்கணும். இப்போ பக்குவம் தான் முக்கியம். இப்போ அதுக்கு நம்ம பை டூயிங் ப்ராக்டிஸ் தான் சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு இறைவன் வருவார், ஒருவாரம் இப்படி தான் வருவார். நம்ம கூப்பிட்டா உடனே வந்துட மாட்டார். ஒரு 108 தேங்காய் உடைச்சி வர மாட்டார். மிகப்பெரிய ஒரு 1 கோடி ரூபாயில் பெரிய ஒரு ஹோமம் செய்து அல்லது ஒரு 50,000 ரூபா செலவில் மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் செய்தால் கூட என்ன பண்ண மாட்டார்? வரமாட்டார். ஆனால் உங்களுடைய மனசு இருந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி நீ வழிபடலாம், தப்பு கிடையாது. கோயிலுக்கு போங்க, வழிபாடு செய்யுங்க, தப்பே கிடையாது. இறைவன் நம்ம பக்கம் வரணும்னா இறைவன் நம்ம பக்கம் வரணும். இப்போ அவனுக்கு பாருங்க, எப்பொழுதுமே இறைவனை நம்மளை தேட விட்டுருணும். இறைவனை நம்மளை தேட அவரை விட்டுருணும், அவர் தேடிட்டு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம பக்கமா இருக்கணும். இதுதான் நீங்க பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது தெரியும். நம்மளை தேடிதான் இறைவனை வரணும். அப்போ அந்த அளவுக்கு பக்கமாக இருக்கும். இப்போ அடுத்த பாடல் மிக 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 முக்கியமான பாடல், எல்லாரும் மனப்பாடம் செய்யணும். சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இது நாலு வரி, நான்கு வரி, இது நாலு செகண்ட்ல பேசலாம், நாலு நிமிடங்கள்ல பேசலாம், நான்கு மணிகள் பேசலாம், நான்கு நாட்கள் பேசலாம். இது இந்த பாடம், இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர். பதி பசு பாசம் என பகர் மூன்று. அப்ப பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையை முதன் முதலாக சொல்லக்கூடிய நூல் சைவ திருமந்திரம் தான். சைவ சித்தாந்தம் எங்க ஆரம்பிக்குது? திருமந்திரம் தான் முதல் நூல். அப்ப மெய்கண்டாவுடைய சிவஞான போதம், அப்புறம் அருளன் சிவத்தினுடைய சிவஞான சித்தியார், உமாவதி சிவத்தினுடைய சிவபிரகாசம், என்ன இது எல்லாம் என்னது? பின்னால் வந்த நூல்கள். அந்த மெய்கண்ட சாத்திரம் பதினாலும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து எலாபரேட்டாக பேசக்கூடிய நூல்கள், நல்ல தெளிவாக கொடுக்கக்கூடிய நூல்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் என்ற கருவூலத்தை முதன் முதலாக ஒரு நூலிலே கொடுக்கப்பட்டது திருமந்திரம் தான். ஆனால் என்ன, ஒரு தொகுப்பா இருக்காது, அது விரைவி ஸ்கேட்டரிங் சொல்றது, அங்கங்க இருக்கும், நாம் அதை தேடி பிடிக்கணும். இப்ப பதி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் கடவுள், பசுன்னா எல்லாருக்கும் தெரியும் அது உயிர், பாசம்னா நம்மோடு தொடர்புடையது, உயிரோடு தொடர்புடையது பாசம். அது இந்த பாசம் என்ன செய்யும், கடவுளை அணுக ஒட்டாது. இந்த எட்டில பதி, இந்த எட்டில பசு, இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாசம் என்ன செய்யும், இந்த பசுவை இறைவனுடைய எண்ணத்துக்கே கொண்டு வராம தடுக்கக்கூடிய தடை. இந்த நடுவில் இருக்கிற பாசம் நீங்கிடுச்சுன்னா பதியும் பசுவும் நடுவில் முட்டுக்கட்டையா இருக்கிறது. எது இந்த பாசங்கிறது தான் நான் என்ன சொல்லுவேன், பேசுறதுக்கு நாலு மணி நாலு நாள் பத்தாது, நாற்பது வருஷம் பத்தாது, இதைத்தான் இருபத்தஞ்சி வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேசி முடிச்ச பாடு இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதிய புதிய விளக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு பாட்டு ஒன்று தான், அதில் சொற்கள் கம்மி தான், இருந்தாலும் அதோடைய விளக்கம் நிறைய. பாசம்னா பாசி, அது என்ன ஆகும்னா இறைவனை சேர ஒட்டாது, தடுக்கும், அது நீங்கும். இது பாசம்னா அஃபெக்ஷன் கிடையாது, சில பற்று பாசம் தான் பாசம் நினைக்காதீங்க. பாசம் என்பது ஃபஸ்ட்டு அது உள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், வினைகள், நம்ம சேர்த்து வச்சிருந்த வினைகள் கண்மம், மாயை. மாயைனா உடம்புன்னு வச்சுக்கிங்க, இப்போதைக்கு தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் போகமாகவும் இருக்கக்கூடியது மாயை. உயிருக்கு வந்து உடம்பு இருந்தால் மரியாதை சொல்லிட்டேன், உடம்பை விட்டு என்னைக்கு நம்ம உயிரை விட்டு உடம்புக்கு தொடர்பு இல்லாமல் இருந்து போகுது இல்லைங்களா, இறைவன் திருவடிக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப மரியாதை கிடைக்கும். இப்போ இது டிட்டாச்மெண்ட் வரணும். இப்போ பதி என்று சொல்லக்கூடிய கடவுள், பசு என்று சொல்லக்கூடிய உயிர், பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இது என பகர் மூன்றில், பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி பதியினை போல் பதி அனாதி? இப்ப ஒரு சப்ஜெக்ட் நல்ல தெளிவான சப்ஜெக்ட், சைவ சித்தாந்தம் தெளிவு படிக்காதவங்க கூட கத்துக்கலாம். இந்த புதுசா திருமந்திரம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கத்துக்கலாம். அப்படி யாரா இருக்கீங்களா? யாராவது சைவ சித்தாந்தமே பேஸ் இல்லாம நேரடியா திருமந்திரம் கேட்கணும்னு வந்தவங்க யாரு? இவ்வளோ பேர் இருக்கீங்களா? அப்புறம் என்னங்க, அப்போ கொஞ்சம் பேஸ் சொல்லித்தானே ஆகணும் இல்லையா? இதை வந்து தப்பிக்க முடியாது, இந்த பாட்டை விட்டுட்டு போக முடியாது. பதின்னு சொன்னால் கடவுள், கடவுளுக்கு தோற்றம் முடிவு இல்லை, உண்டா பிறப்பு இறப்பு இல்லை, எப்பொழுதும் என்று எண்ணெயிலேருந்து அன்னையில கடவுள் அப்படியே இருக்கார். காலத்தினால் கணிக்க முடியாது. 10,000 வருஷத்துக்கு இப்படி இருந்தார் சார் கடவுள், சொல்ல முடியுமா? சொல்ல அனாதி. அனாதி என்ற சொல்லுக்கு காலத்தினால் வரையறுக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப பெருசா சைவ சித்தாந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் அப்படிலாம் பயன்படுத்தினேன்னா நீங்க உங்களால் கேட்க முடியாது. ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா அப்புறம் சைவ சித்தாந்தம் எப்படி இருந்ததுன்னா வேப்பாங்க மாதிரி இருக்க முடியும். அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தாம எளிமையா பேசுறேன். பசு, பசுன்னா உயிர்னர். பதி என்ற சொல்லுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு, அதான் பசு பதி. பசுவாகிய உயிர்களுக்கெல்லாம் தலைவன் இறைவன் பசுபதினு சொல்றார். இந்த பதிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும். சிவபதி, உத்தராபதி, வெங்கடாஜலபதி, உமாபதி, பதிங்கிறதுலாம் வருது, நிறைய வரும். நல்லா தெரிஞ்சுதான் பேர் வச்சிருக்காங்க. பதினா தலைவன், கடவுளை குறிக்கிற சொல். ஐந்து ஐந்தொழில் செய்யும் பொழுதுதான் இறைவனுக்கு பதி என்று பெயர். எல்லா இடத்துலையும் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐந்தொழில் செய்யும் பொழுது இறைவனுக்கு பதி என்று பெயர். கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. பசுன்னா பச், அது வந்து வடமொழிவார். கட்டப்பட்டது, பசுன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். உயிர் தமிழில் உயிர், வடமொழியில் ஆன்மா ஆத்மா எல்லாம் ஒன்று தான். நல்ல தெளிவாக கேட்டுங்க, பசுனாலும் உயிர் தான், உயிர்னாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான், ஆத்மானாலும் உயிர் தான். இப்போ ஒரு சின்ன விசேஷம் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம், உயிருக்கு தமிழ் வார்த்தை, அது தமிழ் சுத்தமான தமிழ். ஏன்னா அந்த உயிருக்கு வேர் சொல் உயிர். எங்க தமிழ் தமிழ் பேராசிரியர்லாம் வந்திருக்காங்க, அதனால உயிருக்கு வேர் சொல் பார்க்கணும். எந்த ஒரு சொல்லுக்கும் அதுக்கு உள்ள எங்கேந்து வந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. இப்ப எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இதுதான் இலக்கணம். அப்ப உயிருக்கு என்ன வேர் சொல் வந்து உய். உயிதல்னா உயித்தல், தப்பி பிழைத்தல், மேல்நிலையை அடைதல் என்ற ஒரு தகுதி உயிருக்கு இருந்ததனால், இருப்பதனால் அது உயிர்னு பேர். அப்ப எல்லா உயிரும் முத்தி அடைவதற்கு தகுதி உண்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது தமிழ். அந்த உயிர் பாசத்துல கட்டப்பட்டிருக்கும் பொழுது பசு என்று, பாசத்துல கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது பசு. பச்சுன்னா வடமொழி வார்த்தை கட்டுதல் பேரு, பைண்டிங்ஸ் ஆர் பாண்டேஜ் ஏதாவது சொல்லலாம், அதுக்கு பேர் பசு. அது பசு உயிர். ஆன்மாங்கிறது அதான். இப்ப ஆன்மா எப்பன்னா இந்த பக்குவ நிலையை அடைகின்ற பொழுது ஆன்மான்னு, பக்குவமான உயிருக்கு ஆன்மா. அதே உயிர் பக்குவப்பட்ட ஆன்மா அப்படின்னு பேர். இப்ப பொங்க நிலையை சொல்றாங்க. இப்ப காலையிலேருந்து உட்காந்துருக்கோம் இல்லையா, வீட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்பு வீட்டில் நீங்க பசுவா இருந்தீங்க, பஸ்ல வரும் பொழுது உயிரா இருந்தீங்க, இப்ப நீங்க ஆன்மாவா இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஆனா நிலைகள், நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பெயர் வேறு. சரி, இப்ப அது அது போறோம், இதுக்கு போறோம். இந்த பசு ஆகிய உயிர் இறைவனால் படைக்கப்படவில்லை. பெரிய சைவ சித்தாந்தத்தில் ஒரு அடிப்படையான உண்மை, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதை ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இறைவன் படைத்தான் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஏன் படைத்தான்னு இங்க கேட்டா இறைவன் பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வியில் படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் உண்டா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன் உயிரை படைத்தான், அடைக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்னன்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. இத கடவுள் எப்படி எப்பொழுதும் இருக்கக்கூடிய அனாதி பொருளோ அதே போல உயிர்களும் அனாதி. பதியினை போல் பசு அனாதி, இது நம்ம அழகா ஒரு கொட்டேஷன் வேற கொடுக்குறோம். இந்த தாயுமானவர் நமக்கு ஒரு அழகா கொட்டேஷன் கொடுத்துட்றாரு. அவர் எங்க போனாலும் ஒரு குடி பிடிச்சிக்கணும் கையில, தாய்மானம். அது எல்லாத்துக்கும் எனக்கு பயன்படுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆய்வு செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலன்னா ஆய்வட்டை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இது என்ன ரெஃபரன்ஸே இல்லாமல் ஆய்வு வேட்டை அதுன்னு சொல்லுவீங்க. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஃபுட்நோட் போட்டு கொடுக்கணும், கீழே கொடுக்கணுமா இல்லையா? பதி அனாஜின்னு சொல்லிவிட்டீங்க, அப்புறம் பசுங்கிற உயிர் வந்து அனாஜின்னு சொல்றீங்களே, இது யாராவது சொன்னாங்களா? உங்க கருத்தான் கேட்பாங்க. ஓ, நல்ல பெரிய ஒரு பேரை சொல்லி கொடுக்கணும். தாய்மான ஒரு பேரை சொன்னா மாய முடிப்பாங்க. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. என்ன சொல்றாரு தாய்மானவர்? என்ன சொல்றாரு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது? என்று நீ, என்றையிலிருந்து நீ இருக்கிறாயோ அன்றிலிருந்து நானும் இருக்கிறேன். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கடவுளுக்கும் நமக்கும் ஒரே வயசு, கரெக்டு தானே? நம்ம உடம்பை எடுத்திருக்கோம், அவர் உடம்பு எடுக்கல, அவ்வளவுதான். உயிர் என்ற நிலையில் கடவுள் என்றையிலிருந்து இருக்கிறாரோ உயிர்களும் ஆண்டையிலிருந்து இருக்கின்றன. இப்போ ஒரு செய்தி கேட்கலாம். உயிர்களை உயிர்களினுடைய தோற்றம்னு சொல்லி சில பேர் ஆய்வு பண்றாங்க. உயிர்களுடைய தோற்றம் நல்லா கேட்டுங்க. 84 லட்சம் யோனி பேதங்கள்னு, 84 லட்சம் உடல் பேதங்கள்னு இருக்கும். ஆனா எந்த நூல்லையும் 84 லட்சம் உயிர் பேதங்கள்னு இருக்காது. ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய் ஆகாது. அப்போ உடல் பேதங்கள் உண்டே ஒழிய உயிரில் ஒரே உயிர். அது ஓரறிவா இருந்தாலும் 10 அறிவு வரைக்கும் இருக்கு, நமக்கெல்லாம் 6 அறிவு, இன்னும் மேல 10 அறிவு வரைக்கும் திருமந்திரம் பேசுது. இந்த அறிவு நிலையில் மாறி இருந்தாலும் உயிர் என்ற நிலையில ஒரே உயிர். ஆனா பல உயிர்கள், உயிர் ஒன்று, அதாவது கடவுள் ஒன்று, உயிர்கள் பல. அங்க அது அந்த போகவே இல்லை நான். இப்ப இந்த உயிர் அல்லது உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவை அல்ல. இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உயிரினுடைய தோற்றம்னு ஒன்று ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ஒன்னே ஒன்ன மறந்துட்டாங்க, ஒன்னே ஒன்ன மறந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. எப்பொழுதுமே உயிரினுடைய தோற்றம் இல்லை அங்க, உயிரோட கூடிய உடம்பினுடைய தோற்றம் இருக்கும். ஒரு ஒரு கிருமின்னு வச்சிங்களேன், ஒரு கிருமியா, ஒரு கிருமி தோன்றுதுன்னா அந்த கிருமிங்கிறது என்னது? உடம்பு. அந்த கிருமிக்குள்ள உயிர் இருக்கு. எல்லாம் கிருமிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிர் ஆராய்ச்சி பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர் என்பது அனாதி. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். சரி, அது போனா சில பேர் ஆராய்ச்சிகள் சில விதமா இருக்கும், நம்ம அதை பத்தி பேச வேண்டியதில்லை. நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, திருமந்திரம் என்ன பேசுகிறது? பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு, பாசம், அனாதி. அப்ப பதி என்பது கடவுள் என்ற கடவுள், பதியாகிய கடவுள் கால எல்லைக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா, என்றைக்கு என்று தெரியாது. அதே மாதிரி உயிர் உங்க உடம்புல இயக்குது உயிர். அந்த உயிர் கடவுள் என்றையில் இருக்கிறாரோ அன்றையில் இருந்து உயிர்களும் இருக்கின்றன. 5 உயிர்களை கடவுள் படைக்கவில்லை. ஒரு விஷயம், உடம்பை இறைவன் படைத்தான், கேட்டீங்களா? உலகத்தை படைத்தான், பஞ்சபூதங்களின் கலவையினால் மாயையிலிருந்து உடம்பை படைத்தானே அன்றி என்ன படைக்கல, உயிர்களை படைக்கவில்லை. சரி, பதி, பசு, அனாதி, பாசம், அனாதி. அடுத்த சப்ஜெக்ட் வரும். இந்த பாசம் என்ன சொன்னேன், ஆணவம்னு சொல்லிட்டேன். இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது. இது உயிரிலே இருக்கு, ஜென்மத்தில் பிறந்தது. சாதாரணமா கலோக்கியலா சொல்றதா இருந்தா ஜென்மத்தில் பிறந்தது. உயிரில் அழுக்கு இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க, செம்பும் களிம்பும் போல பின்னாடி சொல்லுவேன். அதனால இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிர் என்ற ஒன்று என்றையிலிருந்து இருக்கிறதோ அன்றையிலிருந்து இந்த ஆணவம் என்ற அழுக்கு உயிரில் இருக்கிறது. அப்ப உயிரே அனாதி என்று சொல்லும் பொழுது ஆணவம் அனாதி தானே இல்லையா? ரைட்டு தானே? அப்ப ஆணவத்தையும் உயிரையும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு ஆணவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். ஆணவம் இல்லைன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். இது ஆணவத்துக்கு விளக்கம் நிறைய இருக்கு, அது இன்னும் போக போக சொல்லலாம். ஆணவத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு 6 நாள் கிளாஸ் எடுக்கணும். கண்மம் சொல்லக்கூடிய வினை பதிவுகள், இப்ப யார் யாரு என்னென்ன விடைகளை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உயிரே அனாதிங்கும் பொழுது உயிர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் இப்ப இந்த வரும் ஏதாவது காலத்தினால் இங்க கணக்கெடுக்க முடியுமா? நான் ஒரு 1000 வினை செஞ்சிருக்கேன் கணக்கெடுக்க பார்ப்போம். இல்ல ஒரு 500 வருஷமா வினை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்ல முடியுமா? முடியுமா? எத்தனை வினைகளை செஞ்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவோ அனுபவிக்க மீதி இருக்கு, இன்னும் இன்னும் எத்தனை பிறவின்னு தெரியல. இதெல்லாம் பெரிய ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கணும், போட்டு வச்சாதான் சரியா வரும். இப்படி இந்த வினைகள் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, பாசமாகிய ஆணவம் அனாதி, கண்மம் என்று சொல்லக்கூடிய வினைகள் அனாதி தானே, சந்தேகம் இல்லையே. அதுல சப்டிஷன் இருக்கு. இப்ப நான் சொல்றது ஜென்ரலா பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள சப்டிஷன் வரும்பொழுது பின்னால் சேர்க்கப்பட்ட வினைகள் எது, முன்னால் உள்ள வினைகள் எதுன்னு வரும். அதுல மூல கண்மம் இருக்கு, பின்னாடி வந்த ஆகந்தம கண்மம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி சேரும். அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக வினை என்று சொன்னால் அனாதி. அடுத்து மாயை. மாயனா பயப்படாதீங்க, உங்க உடம்பு நம்ம தங்கியிருக்கிற உலகம் சரிதானா? இந்த உடம்பு உங்களுக்கு எத்தனையாவது உடம்பு? 100வது உடம்பா? 100வது கொண்டாடுவோம். நான் 100வது உடம்பை எடுத்திருக்கிறேன். ஒரு விழா கொண்டாடுவோமா? யாருக்கா தைரியம் இருக்கா? ஒவ்வொரு பிறவிக்கும் வினை பெருகும். தெரியாது இது எந்த ஊர்ல பிறந்தோம், போன பிறவில எங்க இருந்தோம், அடுத்த பிறவி எங்க இருக்க போறோம், உள்ளாகி கூடாய் கூழ்வாய் மரமாகின்னு சொல்றாரு. எத்தனையோ பிறவி இல்லையே பிறந்து இழைத்தேங்கிறாரு. அதனால மரணாது எழுகடல் மணல், எழுகடல் மணல், அந்த மணல்ல இருக்கக்கூடிய துகளை கூட எண்ணிடலாம், ஆனா பிறவியினுடைய எண்ணிக்கையை என்னால் அளக்க முடியலங்கிறாரு. இது யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா அந்த இடத்த? அப்ப மாயை அனாதி தானே? எவ்வளவு திருமூலர் திருமந்திரம் எவ்வளவு நுட்பமா பேசுது பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இது கிளியரா இருக்கு. அடுத்த வரிய பாருங்க. பதியினை சென்றனகா பசு பாசம், பதியினை பதியினை சென்று அணுகா. பதினா நல்லா தெரியும் கடவுள். பசு போய் பதிகிட்ட போகுமா? அவ்வளவு சீக்கிரம் போகுமா? பாசம் பக்கத்துல இருக்கும் பொழுது பசு கிட்ட பதியினை சென்றனகா பசு பாசம். பாசமும் கடவுள்கிட்ட போதாது இல்லையா? போகுமா? பாசம் உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்காகிய பாசங்கள் எங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு? உயிரிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பாசமும் கடவுள்கிட்ட உயிரை கொண்டு போக போறது இல்ல, உயிராவது இத மூடி இழுத்துக்கிட்டு போகாது. ஆக மொத்தம் பதியினை சென்றனுகா பசுவோம் பாசம். அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப பசு தானே முக்கியம். நம்ம தானே பசு. பதி அணியில் பசு, பதி அணுகில் பசு. பசு பதியை அணுகினால், உயிர் இறைவனை வணங்கினால் பாசம் நிலாவே. பசுவுக்குள் இருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்களும் நீங்கும். என்ன தெரியுதுன்னா இறைவனை வழிபடாமல் ஆணவத்தினுடைய ஆற்றல் நீங்காது. இறைவனை வழிபடாமல் கண்மம் என்ற வினை நீங்காது. இறைவனை வழிபடாமல் உடல் என்ற மாயை தொடர்பு நம்மளை விட்டு நீங்காது. இறைவனை வழிபட்டால் மட்டும்தான் மும்மல நீக்கம் வரும். ரொம்ப எளிமையான உதாரணம், எளிமையான விளக்கம் தான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் ரொம்ப பெருசாக நான் கொடுக்கல. இதை நான் பெருசாக கூட நல்லா ஆகும். இப்போ இந்த பாட்டை நோட்டு படித்து பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் மனாதி. பதியினை சென்றனுகா பசு பாசம். அங்க ஒரு குறிப்பு இருக்கு. பதியினை சென்றனுகா பசுன்னு இருக்குல்ல, ஏன் அந்த பசுவுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா? இறைவன் உணர்த்தினால்தான் உணரும், தானா போகாது. ஏன் பசு உயிர்ந்த அறிவு இருக்க நேர கடவுள்கிட்ட போக வேண்டியதானே? போகாது. அதுக்கு என்ன வேணும்? அங்க இறை அதாவது சுயமாக செயல்படாது. இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவுடைய பொருள் எது? எங்க பசு. ஆனால் அது வந்து பாசம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால பாசத்தை கட்டி இழுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போகாது. அப்போ இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால் அன்றி பக்குவப்பட்டால் அன்றி அந்த பசு கடவுள்கிட்ட போகும் பொழுது கேரேஜ் எல்லாம் போயிடும். எது கேரேஜ்? மூணு கேரேஜ். ஆணவம் ஒரு கேரேஜ், கண்மம் ஒரு கேரேஜ், மாய ஒரு கேரேஜ். இந்த மூணு கேரேஜ். பதி அணியில் பசு பாசம் நிலாவே. ரொம்ப நாலு வரியில 40,000 விஷயங்களை அடக்கியிருக்காங்க. மீதியை நம்ம அடங்கும்.